நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
நேயர்களே, மகாகவி பாரதியார் நம் நாட்டு விடுதலைக்காக குரல் கொடுத்தவர், பெண் விடுதலைக்காக குரல் கொடுத்தவர். சமுதாயத்தில் புறையோடு இருந்த அறியாமை, மூட நம்பிக்கை இவற்றிற்கு எதிராகவும் குரல் கொடுத்தவர். இந்த உலகம் இன்பமயமானது, இதில் உள்ளவை அனைத்துமே உயர்வானவை என்று எல்லாவற்றையுமே உயர்வுபடுத்தி பார்த்தவர் பாரதி. இறைவனிடம் வரங்கள் வேண்டும்போது கூட தாழ்ந்து இறந்து கேட்காமல், எனக்கு இவற்றை நீ அருளக்கடவாய் என்று உரிமையோடு கேட்டவர் அவர். தன்னை ஒரு சித்தர் என்று கூறிக்கொள்வதிலே பெருமிதமடைந்தவர். தன்னை ஒரு சித்தராக அவர் கூறிக்கொள்வது சரியே என்கிறார். அதனை சான்றுகளை கூறி விளக்கவும் வந்திருக்கின்றார். கேட்போமா?
விவசாயி எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுப்பிரமணிய பாரதி எனும் சித்தர், எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, ஞானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் அப்படின்னு அவரே ரெண்டு வரியில் எழுதியிருக்கார். சித்தரோட கருத்துக்கள், சித்தரோட விளக்கங்கள் இதெல்லாமே அவர்கிட்ட மனசுலேயும் உள்ளத்திலையும் சித்தத்திலையும் பதிஞ்சிருக்கு. அதை வந்து பாடல்கள் மூலமாக நிறைய வெளிப்படுத்துகிறார். பாடல்கள் அந்தளவுக்கு சித்தர் கருத்துக்களை வெளிப்படுத்துது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, தீமையும் நன்மையும் வந்து யாரும் கொடுத்துட முடியாது, நீ செய்கிற வினையில தான் இருக்குதுன்னு ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு. அதை அப்படியே அவர் சொல்கிறாரு. பட்டினத்தார் என்ன சொல்கிறாரு பாருங்க, நான் எத்தனை புத்தி சொன்னாலும் கேட்கலை நன்னெஞ்சமே அப்படிங்கிற அவரோட உள்ளத்தையும் அவர் மனத்தையும் பார்த்து எந்த மாதிரி கடிந்து சொல்கிறார் பாருங்க. ஏன் இப்படி கெட்டுழல்கின்றாய், இனி ஏதுமில்லா வானத்தின் மீனுக்கு வந்தூண்டில் இட்ட வகையது போல போனதை மீள நினைக்கின்றனை, என்ன புத்தியிரே. அவரோட உள்ளத்தை, அவரோட மனசை வந்து அவரே திட்டிக்கிறார். போனதுவே நினச்சிட்டு இருக்கிறீங்க, இது என்னத்துக்கு, வானத்தின் மீனுக்கு வந்தூண்டில் இட்ட வகை எது போல, இது வானத்தை மீன் இருக்குது அதுக்கு போய் தூண்டில் போட்ட மாதிரி நீ இதை வந்து திரும்ப திரும்ப நினச்சிட்ருக்கி, இது கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கும்போது ஏன் மனசை இந்த மாதிரி பாடாய்ப்படுத்துகிற அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார். பாரதியார் எழுதுகிறார் பாருங்க, போனதற்கு வருந்துதல் வேண்டா, புண்மை தீர்ப்பட முயலுவும் வாரீர். போனதற்கு வருந்தாதீங்க, இனி வந்து அதை வந்து சரி பண்ணுறதுக்காக நம்ம என்ன முயற்சி உண்டோ அதை செய்வோம் அப்படிங்கிறார். அடுத்தது பாருங்க, இவர் சமுதாயத்தில் வந்து அவர் ஒன்றிதான் இருக்கிறார். சித்தர் ஞானமெல்லாம் உள்ள இறங்கி இருக்கிறதா இருந்தால் கூட அவர் சமுதாயத்தை விட்டு விலகி இருக்கல. ஏன்னா பல ஞானஸ்தர்கள் இந்த ஒளி வடிவமானவங்க எல்லாமே சமுதாயத்துக்கு நல்லது நினைக்கணும், சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும் தான் இருக்கிறாங்க. நல்லவர்கள் அப்படி தான் இருப்பாங்க. இன்னருங்கனிச்சோலைகள் செய்தல், இனிய நீர்த்தன் சுனைகள் இயற்றல், அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்ன யாவினும் புண்ணியம் கூடி ஆங்கூர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து சோலைகள் மரங்கள் எல்லாம் நடுறது, அதனால் வந்து சுனைகள் பெருகிறது, அதுக்கு வந்து செக் டேம் போடுறது, டேம் கட்டுறது, நதிகள் நீரோட்டங்கள் அதிகமாகிறதுக்காக நம்ம வந்து என்னென்ன மரங்கள் நடணுமோ அதை அழிக்காமல் பாதுகாக்கணும், சத்திரங்கள் 1000 வைக்கணும், ஆலயங்கள் கட்டணும், அப்புறம் ஏழைக்கு எழுத்தறிவு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாமே எழுதுகிறாரு. இதை வந்து ஞான சம்பந்தர் என்ன சொல்கிறாருன்னா, காவினை இட்டும் குளம்பல தொட்டும். கா அப்படின்னா வந்து சோலைகளை ஏற்படுத்துறது, குளம் பழத்தொட்டும் குளங்களை எல்லாம் ஆழப்படுத்துறது, டீசல் பண்ணுறது, இதெல்லாமே செய்யணும். கனிமணத்தோடு செய்யணும்னா அது சமுதாயத்துக்கு நல்ல செய்கிறோம் அப்படின்னு. அதே மாதிரி சம்பந்தர் அப்பர் வந்து திருவீலி மேலைங்கிற ஒரு பாடல் பெற்ற ஸ்தலத்தில் அங்கே இருந்துக்கிட்டு சிவபெருமான்கிட்ட படிக்காசு வாங்கி ஏழைகளுக்கு எல்லாமே உணவளித்தாங்க. அப்போ வந்து பஞ்சம் அதிகமாக இருந்தது. 7-8 நூற்றாண்டில் பஞ்சம் அதிகமாக இருக்கும்போது இவங்க சிவபெருமான்கிட்ட பக்தி பாடல்கள் பாடி தங்க காசுகள் வாங்கி அதை வந்து விற்று மக்களுக்கெல்லாம் சோறு போட்டிருக்காங்க. இது வந்து சொல்கிறாரு பாருங்க, இவர் பாரதியார் வந்து இது எல்லாமே செய்தணும் அப்படிங்கிறாரு. பரம்பொருள் ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு பாருங்க, எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. இந்த கடவுள் அந்த கடவுள் எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரே கடவுள் தான், ஒரே பரம்பொருள் தானா, ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிழிகால் அப்படிங்கிறார். பல்லாயிரம் வேதம் அறிவொன்றே தெய்வம் உண்டாமெனல் கேளீரோ, அழகாக சொல்கிறார் பாருங்க, அறிவொன்றே தெய்வம் உண்டாமெனல் கேளீரோ, மாடனை காடனை வேடனை போற்றி மயங்கும் மதியிலிகால் எதனோடும் நின்றோங்கும் அறிவொன்றே தெய்வமென்றோதி அறியீரே அப்படிங்கிறார். இதை வந்து சிவவாக்கியர் எவ்வளோ அழகாக சொல்கிறா பாருங்க, பூவும் நீரும் என் மனம் பொருந்து கோயில் என் உளம், என் உள்ளமே கோயில் அப்படிங்கிறார். ஆவி ஓடி லிங்கமாய் அகண்டம் எங்கும் ஆகினால் மேவுகின்ற ஐவரும் விளங்கு தூப தீபமாய் ஆடுகின்ற கூத்தனுக்கு ஒரு அந்தி சந்தி இல்லையே அப்படிங்கிறார். பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புல இருக்குது, ஐம்புலன்கள் இருக்குது, இதெல்லாமே வந்து அவனுக்கு தூப தீபங்களாக இருக்கணும், அவனையே வாழ்த்தணும், அவனோட புகழையவே கேட்கணும், ஐம்புலன்களாக வந்து தூப தீபங்களாக ஏற்றி அவனை வணங்கணும். ஆலி ஓடி லிங்கமாய் அகண்டம் எங்கும் ஆகினால், இதை வந்து அகண்டம் முழுவதும் லிங்கமாக தோணுது ஒரு சிவவாக்கி இருக்கு. அடுத்தது கோயில் பள்ளி ஏதடா குறித்து நின்றது ஏதடா, எங்கே இறைவன் இருக்கிறாரு, இங்கே தான் மட்டும்தான் இருக்கிறாரா, வாயினால் தொழுது நின்ற மந்திரங்கள் ஏதடா, ஞானமான பள்ளியில் நன்மையாய் வணங்கினால் காயமான பள்ளியில் காணலாம் இறையே அப்படிங்கிறார். அப்போ வந்து இங்கே தான் இறைவன் இருக்கிறாருன்னு கோயிலில் தான் இருக்கிறாருன்னு கிடையாது, உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கிறாரு. ஏன்னா தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போ எங்கேயுமே கடவுள் இருக்கிறாரு, எல்லாமே இல்லை. அதனால தான் இவர் சொல்கிறாரு, ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிழிகால் அப்படிங்கிறார். அடுத்தது செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேர்ந்திடலாம் என்ற எண்ணி இருப்பார் பித்த மனிதர், அவர் சொலுஞ் சாத்திரம் பேயுரையாய் என்றெங்கு ஊதடா சங்கு அப்படிங்கிறார். இவர் வந்து வைகுந்தம் போனாங்க சிவலோகம் போனாங்க அப்படிங்கிறது எல்லாமே பித்த மனிதர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாமே நம்ம போக முடியாது, அப்படி போகிறதுன்னா வந்து ஐக்கியமாகிறது தான், அந்த பாத விந்தாரங்களில் போய் ஐக்கியமாகிறதே ஒழிய இந்த மாதிரி வைகுண்ட பிராப்தி அடைஞ்சாங்க சிவலோக பிராப்தி அடைந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே பித்த மனிதரும் சொல்லிட்டு இருப்பாங்க. சிவவாக்கியர் எவ்வளவு அழகாக சொல்கிறாரு பாருங்க, எத்திசை எங்கு எங்கும் ஓடி எண்ணில்லாத நதிகளில் சுற்றியும் தலைமுழுக சுத்த ஞானி ஆவாரோ, பக்தியோடு அரண் பதம் பணிந்திடாத பாவிகள் முத்தியின்றி பால் நரகில் மூழ்கி நொந்து அலைவரே அப்படிங்கிறார். இது வந்துங்க இப்போ லேட்டஸ்ட்டு ஒரு செய்தி சொல்கிறான், புஷ்கரணி அப்படின்னு கோதாவரியில் மூழ்கி எழுகிறதுக்கு இதெல்லாமே சொல்கிறாங்க, இதெல்லாமே சித்தர்களுக்கு உடன்பாடு கிடையாது. எத்திசை எங்கும் ஓடி எண்ணில்லாத நதிகளில் சுற்றியும் தலைமுழுக சுத்த ஞானி ஆவாரோ, எந்த நதியில் நீங்கள் போய் இவ்வளவு பாவ செயல்களை செஞ்சுக்கிட்டு எந்த நதியிலையாவது போய் மூழ்கி இழந்தா அது வந்து ஞானம் கிடைக்கிறதுக்கு வழி கிடையாது. பக்தியோடு அரண்பதம் பணிந்திடாத பாவிகால், பக்தியோட வந்து அரணோட பாதங்களை பணியாமல் உள்ளன்போடு நேசிக்காமல் அவரை நினைக்கும்போது நெக்குருகி கண்ணீர் பெருக்காமல் சும்மா வந்து முத்தியின்றி பால் நரைகள் மூழ்கி நொந்து அலைவரே, அவங்க எல்லாமே முத்தி கிடைக்காது, அவங்க எல்லாமே ஒரு நரைகளில் தான் பால் நரைகள் தான் போயிட்டு விழுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமாக தெரிவிச்சிருக்காங்க. வெள்ளக்கருணையிலே இந்நாய் சிறு வேட்கை தவிராதோ, கருணைங்கிறது இறைவன் வந்து வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓட விட்டுருக்காரம்மா, அந்த அளவுக்கு கருணை இருக்கிறதுனால தான் நம்ம இவ்வளவு பாவங்கள் பண்ணியும் கூட இந்த புவியில் வந்து சஞ்சரிச்சிட்ருக்குறோம், காற்று நமக்குள்ளே போயிட்டு வருது, உணவு சீரணிக்குது, உணவு கொடுக்குறாரு, இதை மாதிரி தட்பவெப்ப நிலையை நலமாக வச்சிருக்காரு. நாயின்னு தன்னைத்தானே திட்டிக்கிறாரு பாரதியார், என்னடா நாயின்னு திட்டாருன்னு நினைக்க வேண்டாம். சமயக்குறவர் நால்வரில் மாணிக்க வாசகர் திருவாசகம் எழுதியிருக்காரு, அந்த திருவாசகம் எழுதினவர் மாணிக்க வாசகர் அவரே வந்து ஒரு 30-40 முறை தன்னைத்தானே நாயின்னு சொல்லியிருக்காரு. மாணிக்க வாசகர் ஒரு பாடலில் என்ன எழுதுறாரு பாருங்க, மாயனே மறிகடல் விடம் உண்ட வானவா, மணி கண்டத்து எம் அமுதே, நாயினேன் உனை நினையவும் மாட்டேன், நாய் மாதிரி நான் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்கிறேன், எந்த சிந்தனையும் இல்லாமல் சுயநலமாக இருக்கேன், நான் வந்து உன்னை நினைக்கவும் இல்லை. நமச்சிவாய என்று உன் அடிப்பணியாய் பேயனாகிலும் பெருநெறி காட்டாய். அது வந்து இப்போ பேயன் நாயாக இருந்தால் கூட எனக்கு வந்து நீ கருணையோட எனக்கு அருள் புரிகிறாய் அப்படிங்கிறத சொல்கிறாரு. பிறைகுலாம் சடை பிஞ்ஞகனே ஓ சேயனாகி நின்று அலறுவது அழகோ திருப்பெருந்துரை மேவிய சிவனே. இந்த பிஞ்ஞகன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுருள் சுருளாக முடி இருக்கும் அவருக்கு. கை இரண்டும் வணங்காத கை, கை இரண்டும் இணையாத கை. அவர் தலை யாருக்கும் வணங்க வேண்டியதில்லை, அவரே பரம்பொருள், யாருக்கும் வணங்காத தலை. அந்த முடியில ஜடாபாரத்தில் வந்து பல உயிர்கள் இருக்குது. நிலா இருக்குது, பாம்பு இருக்குது, தாளம்பு இருக்குது, கங்கை இருக்கிறா. இதெல்லாம் வந்து அண்ட சராசரங்களை அவர் இயக்கிறாரு கருணையாளர் அப்படிங்கிறது காட்டுறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஓவியங்களையும் இந்த மாதிரி ஒரு இதுகளையும் சொல்கிறாங்க. அது வந்து மறைபொருளாக வச்சு அவரோட உருவத்தை காட்டுறாங்க. அப்போ வந்து தங்க நிறத்தில் வந்து சுருள் சுருளாக முடியிருக்கும், அதனால தான் அவருக்கு பேர் வந்து பிஞ்ஞகன். அப்போ வந்து வில்லற்கரியவிலே அனைத்திலும் மேவி இருப்பவளே. அனைத்திலும் நீங்கள் எதை எடுத்துனாலும் சரி, மேஜை, நாற்காலி, மரம், குழந்தை, மனிதன், எறும்பு, எதை எடுத்தாலும் அதில் வந்து அவர் இருப்பார். அவனின்றி ஒரு அணுவும் அசையாதல்லவா. அது மாதிரி பாரதியார் இருக்கும்போது இந்த சமுதாயம் வந்து அவரை ஒன்றும் பெரிய அளவில் வந்து இனம் கண்டுகொள்ளவில்லை. அப்போல்லாம் ஆங்கிலேயன் ஆட்சி நடந்துட்டு இருந்தது. இவர் எப்படியாவது உள்ள சிறைச்சாலைக்கு அனுப்பணுங்கிற ஒரு வேட்கையில் தான் இருந்தாங்க ஆங்கிலேயர்கள். இருந்தாலும் இவர் வந்து ரொம்ப தைரியமாக பாடல்கள் புனைந்து பத்திரிகைகள் நடத்திட்டு அப்புறம் வந்து புத்தகங்கள் எல்லாமே எழுதிட்டு தான் இருந்தார். அப்போ வந்து இந்த சமுதாயத்தை எப்படி நோகிறாரு பாருங்கள். இறைவனை வந்து நொந்துக்கிறாரு, அதே சமயம் சமுதாயத்தை வந்து எப்படி சார், நான் பண்ணும் பூசனைகள் எல்லாம் வெறும் பாலைவனத்தில் இட்ட நீரோ, உனக்கென்னும் சிந்தனை ஒன்றில்லையோ, அறிவில்லாத அகிலம் அளிப்பாயோ. இந்த அறிவே இல்லாத அகிலத்தை அறிவே தெய்வங்கிறாரு. அறிவே இல்லாத இந்த சமுதாயத்தை நீ எப்படி படைக்கலாமா, படைச்சிருக்கிறையா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்தது பாருங்கள், போற்றி உலகொரு மூன்றையும் புணர்ப்பாய், மாற்றுவாய், துடைப்பாய், வளர்ப்பாய், காப்பாய், கனியிலே சுவையும் காற்றிலே இயக்கமும் கலந்தாற்போல நீ அனைத்திலும் கலந்தாய், உலகலான் தானாய் ஒளிர்வாய் போற்றி அப்படிங்கிற. இப்போ வந்து இறைவன் வந்து பலவாறு உருவத்தில் இருக்கிறாரு, அவரே தான் எல்லாம். நமக்கு வந்து மூணு பேர் வைக்கிறாங்கன்னா அவருக்கு வந்து 1008 நாமங்கள் இருக்கும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறது திருமூலர் சொல்லியிருக்காரு. அப்போ வந்து அவரே தான். அவர் வந்து பாருங்கள், மாற்றுவாய், துடைப்பாய், வளர்ப்பாய், காப்பாய். இது வந்து சைவ சித்தாந்தத்தில் அழகாக சொல்கிறாங்க. ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல். ஆக்கல்னால் படைக்கிறது, பிரம்மா படைக்கிறாரு அப்படின்ட்டாங்க. காத்தல் வந்து விஷ்ணு. அடுத்து அழித்தல்னால் சிவபெருமான். அழித்தல் தொழில் செஞ்சால் தான் வந்து உலகம் நிலையாக இருக்க முடியும், இல்லைன்னா ஜனத்தொகை பெருகிடும், அப்போ தான் ஆக்க முடியும். அப்புறம் மறைத்தல். இது மாதிரி நமக்கு நினைவுகள் எல்லாமே இவ்வளவு பிறவிகள் எடுத்திருக்கோம், ஆயிரக்கணக்கான பிறவிகள் எடுத்திருக்குன்னா அதோட நினைவுகள்லாம் நம்ம மனசில் இருந்ததுன்னா நம்ம செயலாற்ற முடியுமா? அதனால் ஒரு 40 நாளைக்கு முன்னால் என்ன நடந்ததுன்னு கேட்டால் நமக்கு தெரியாது, அது எல்லாமே மறைச்சிருவார். கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மறைச்சா தான் நம்ம வந்து அடுத்த செயல் புரிய முடியும், நினைக்க முடியும். அது மாதிரி ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல் அப்படிங்கிறத இவர் எழுதுவார். போற்றி உலகொரு மூன்றையும் புணர்ப்பாய், மாற்றுவாய், துடைப்பாய், வளர்ப்பாய், காப்பாய் அப்படிங்கிறாரு. உலகோரு மூன்றையும் புணர்ப்பாய், மேலுலகம், பிரபஞ்சம், கீழுலகம் எல்லாம் இருக்குது, 7, 14 லோகங்கள்ங்கிறாங்க. அதெல்லாமே சித்தர்களோட சிந்தனை இவருக்கு வந்திருக்கு. அடுத்ததாக பாருங்கள், தெளிவுறும் அறிவினை நாம் கொண்டு சேர்த்தனும் நினைக்கிறது சோமரசம். சோமபானம், சுறாபானம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அது ஒரு வகையான பானம். சுரர்கள் கூட்டம் ஒன்று இருக்கும், ஒரு குழு. அந்த சுரர்கள் வந்து சிவபெருமானுக்கு பாட்டுகள் எல்லாமே பாடிட்டு தாளமெல்லாம் இட்டுட்டு அந்த பறை ஒளிகள், அந்த ஒளிகள், இதெல்லாமே பேரொழிகள், இந்த மாதிரி சங்கீதங்கள் எல்லாமே எழுப்பிட்டுருக்கிற சுரர்கள் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சுரராக வந்து என்னை ஏற்றுக்குங்க அப்படிங்கிறார. தெளிவுறும் அறிவினை நாம் கொண்டு சேர்த்தனம் நினைக்கிறது சோமரசம், ஒளியிறும் உயிர் செடியில் இதை ஓங்கிடும் மதிவழி இதனில் பிழிந்தோம், கழியுற குடித்திடுவாய் நின்றன் களிநடங் காண்பதற்கு உளம் கனிந்தோம். இப்போ பாருங்க, எல்லாருமே வந்து சிவபெருமானோட நாட்டியம் காண்றதுக்கு இந்த பக்தர்கள், தேவர்கள், சில தெய்வங்கள் இவங்க எல்லாமே பழி கிடப்பாங்க அவரோட நாட்டியங்கள் காண்றதுக்கு. நாட்டியம் வந்து அந்த அளவுக்கு அருமையாக ஆடக்கூடியவர். காளிக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு தடவை நாட்டிய போட்டி நடக்கும் பொழுது திருவாலங்காடுங்கிற ஒரு ஸ்தலத்தில் அங்கே நடக்குது. அப்போ வந்து காரைக்கால் அம்மையார் எல்லாமே அந்த நடனத்தை பார்த்து கழித்தாங்க. அப்போ வந்து இவர் நாட்டியம் ஆடிட்டு காதில் இருக்கிற குழையை வந்து கலட்டி வெளியே எடுத்துட்டு அந்த குழையை மறுபடியும் காதில் மாட்டக்கூடிய திறன் பெற்று விளையாடக்கூடியவர் காளியை வந்து தோற்கடிச்சார். அது மாதிரி களிநடன் காண்பதற்கு உளங்கனிந்தோம் அப்படிங்கிறாரு. எல்லாம் வந்துங்க தேவாரத்திலேயே மற்ற பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஞானிகளும் யோகிகளும் வந்து இதுக்காக பழிகிடப்பாங்க. சிவபெருமானோட நாட்டியம் காண்றதுக்காக பழிகிடப்பாங்க. பாருங்க, களிநடன் காண்பதற்கு உளம் கனிந்தோம், குளிர்ச்சுவை பாட்டிசைத்தே சுறா குலத்தினர் சேர்ந்திடல் விரும்புகின்றோம். சிவபெருமானோட உலகத்தில் சுறா குழு ஒன்று இருக்குது, அதில் என்னை சேர்த்திக்கங்க அப்படிங்கிறார். இப்போ பாண்டிய மன்னன் கூட மதுரைக்கு போனீங்கன்னா சிவபெருமான் வந்து கால் மாற்றி ஆடிய ஒரு சிலை இருக்கு. அது வந்து இடது காலை தான் தூக்கி ஆடிவார். இடது காலை தூக்கி நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு பாண்டிய மன்னன் வந்து, ரொம்ப காலமாக இடது காலை தூக்கி நிறுத்தியிருக்கீங்க, நீங்கள் வலது காலை தூக்கி நிறுத்திங்க, கொஞ்சம் ஓய்விடுங்கன்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு. ஆனால் இது செவிமடுக்காமல் போனதுனால அவர் என்ன பண்ணாரோ, உடனே உண்ணா நோன்பு இருக்கிறார் அந்த பாண்டிய மன்னன். உண்ணா நோன்பு இருக்கிறதுன்னு அப்புறம் இது என்ன வம்பா போச்சுன்னா, இப்போ சிவபெருமான் வந்து வலது காலம் தூக்கி நின்றுப்பார். அந்த காட்சியை வந்து நீங்கள் மதுரையில் பார்க்கலாம். அது மாதிரி எல்லாத்துக்கும் பக்தர்கள் அவருடைய நாட்டியத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆவல். உண்மையன்றி ஒரு புகழும் இல்லையே, இப்போ இந்த உலோகத்தில் உன்னை தவிர வேறு எந்த புகழும் கிடையாது. இயற்கை இன்றுனை உரைப்பார் சிலர், இணங்கும் ஐம்பூதங்கள் என்றிசைப்பார், செயற்கையின் சக்தி என்பார், உயிர் தீயென்பார், அறிவென்பார், ஈசன் என்பார், வெய்யப்புறுதாய் நினைக்கே இங்கு வேள்வி செய்து மெங்கள் ஓம் என்னும் நயப்படும் மது உண்டே சிவநாட்டியங்காட்டி நல்லருள் புரிவாய். அது மாதிரி அவரை வந்து எதுவாக வேணாலும் வணங்கலாம். அவர் வந்து பார்க்குற ரூபத்தில் எப்படி வேணாலும் வருவார். அந்த மாதிரி தான் அவர் எழுதுறாரு. இயற்கைன்னு சொல்லுவாங்க, ஐம்பூதங்கள்பாங்க, சக்தின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எவ்வளவோ உருவங்களில் அவர் நினைத்த வடிவில் வரக்கூடியவர் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இவருக்கு மதம் கிடையாதுங்க. அவர் மனைவி சொந்த ஊரில் இருக்கும்போது, கிராமத்தில் இருக்கும்போது முஸ்லீம்கள்லாம் வந்து அவரை பாடுறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, பிரசங்கம் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ வந்து அவர் வந்து போவார், மதம் அவருக்கு கிடையாது. அதே மாதிரி அக்ரகாரத்தில் இருந்தால் கூட அவர் வந்து ஒரு கீழ் ஜாதியில் இருந்தவருக்கு ஒருத்தருக்கு பூணூல் அனுபவித்து அழகு பார்த்தார். அது மாதிரி அவர் அப்புறம் வந்து சின்ன கழுது குட்டி கூட எடுத்து கொஞ்சக்கூடியவர் பாரதி. அந்த மாதிரி அவருக்கு எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறாரு. ஜாதி மதம் பேதம் மொழி பிராந்தியம் அந்த மாதிரி அதில் வந்து வெறிகள் கிடையாது அப்படிங்கிறத காட்டுறாரு. கல்லாதவராயினும் உண்மை சொல்லாதவராயினும் பொல்லாதவராயினும் தவமில்லாதவராயினும் நல்லாருரை நீதியின்படி நில்லாதவராயினும் எல்லாரும் வந்தேத்தும் மளவில் யமபயம் கிடச்செய்பவன் அப்படிங்கிறார். இது வந்து அந்த முஸ்லீம்கள் சமுதாயத்துக்கு முன்னால் பாடின பாடல். இது வந்து 11 திருமுறையில் ஒரு பாடல் வருது. அந்த பாடல் அப்படியே வலியுட்டி இவர் சொல்லியிருக்காரு. இந்த 11 திருமுறையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இடர் கலையாரேனும் யமக்கிறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடர் உருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மனார்க்கு அன்பரா என்னெஞ்சவர்க்கு அப்படிங்கிறார். என்னென்னா, என்னோட இடர் கலையினாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து இறங்கலினாலும் என்ன மேலே கருணை இல்லைனாலும் பரவாயில்ல, நான் வந்து மூர்க்கனாக இருந்தால் இல்லை வந்து கெட்ட செயல்கள் செய்கிறாயிருந்தாலும் சுடர் உருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மனாருக்கு அன்பரா என் நெஞ்சவர்க்கு. நீ வந்து சுடர் உருவில் இருக்கிற எரியாடும் இந்த மாதிரி சுடுகாட்டில் நாட்டியம் புரிகிற சிவபெருமானுக்கு என் நெஞ்சு வந்து அவருக்கு அர்ப்பணம் பண்ணுறேன் அப்படிங்கிறார். அதையே தான் வந்து இந்த முஸ்லீம் சமுதாயத்தில் பாரதியார் சொன்ன பாடல், பல்லாயிரம் பல்லாயிரம் கோடி கோடி அண்டங்கள் எல்லா திசையிலும் ஓர் எல்லையில்லா வெளிவானிலே நில்லாது சுழன்றோட நியமம் செய்தருள் நாயகன் சொல்லாலும் மனத்தாலும் தொடரோனா பரஞ்சோதி. சொல்லாலும் மனதாலும் அவரை தொட முடியாது, அன்பினால தான் அவரை தொட முடியும் அப்படிங்கிறத அல்லாஹ் அல்லாஹ்வை பற்றியும் பாடியிருக்காரு. அது மாதிரி அவருக்கு மத பேதம் கிடையாது.
நேயர்களே, இதுவரை சுப்பிரமணிய பாரதி எனும் சித்தர் என்று தன்னுடைய நோக்கில் பாரதியை பற்றி நம்மிடம் எடுத்துரைத்தவர். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த வாரமும் கேட்கலாம்.